வணக்கம் நேயர்களே, இது உங்கள் பொதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. மே மாதம் 8ஆம் தேதியான இன்னைக்கு வந்து உலக செஞ்சிலுவை தின சிறப்பை முன்னிட்டு புதுக்கோட்டை இந்திய ரெட் கிராஸ் சங்கத்தின் செயலாளர் டாக்டர் ஜே ராஜா முகமது அவர்கள் செஞ்சிலுவை சங்கத்தின் பணிகளும் சேவைகளும் பற்றி பல தகவல்களையும் வழங்குவதற்காக நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. உடன் உரையாடுகிறார் புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், இல்லை எங்கேன்னு வாகனங்களில் போயிட்டுருக்கோம், யாருக்கேனும் ஏதேனும் ஒரு சம்பவங்கள் நடந்தால் நம்ம வந்து ஒரு உதவிகள் செய்வோம். அதுபோல் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கெல்லாம் செஞ்சுக்கிறோம். அதுபோல் ஒரு நாடு மட்டும் இல்லாமல் உலகம் பூராகவும் ஒரு மனித நேயத்தையும் அதே நேரத்தில் உதவிகள் செய்யும் வகையிலும் வந்து இயங்கக்கூடிய ஒரு இயக்கமாக ரெட் கிராஸ், அதாவது செஞ்சிலுவை சங்கம் அப்படிங்கிற வகையில் வந்து இருந்து மக்களுக்கு பயன்படுவதாக செயல்பட்டு வருகிறது. இன்றைய தினம் வந்து செஞ்சிலுவை தினமாக கொண்டாடப்படுகிறது, உலக அளவில் வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில் இதோட பயன்கள் என்ன, மக்களுக்கு எந்த அளவுக்கு உதவும் வகையில் நோக்கத்தோடு செயல்படுறாங்க அப்படிங்கிற பல தகவல்களையும் புதுக்கோட்டையில் ரெட் கிராஸோட செயலாளராக இருக்கவர் வந்து விரிவான வகையில் சொல்ல இருக்காங்க. நம்ம கேட்கலாமா சார்? வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். டாக்டர் ராஜா முகமது, புதுக்கோட்டை மாவட்ட ரெட் கிராஸ் செயலாளர்.
உலகளவில் பிறருக்கு உதவக்கூடிய மனித நேயத்துடன் செயல்படக்கூடிய செஞ்சிலுவை சங்க தினமாக வந்து கொண்டாடப்படுகிறது. இதை பற்றி கொஞ்சம் விரிவான வகையில் சொல்லுங்கள் சார்.
ரெட் கிராஸ் எனப்படும் இந்த இயக்கம் பாமர மக்களால் பொதுவாக செஞ்சிலுவை சங்கம் என்று அழைக்கப்படுகின்றது. உலக அளவிலே இதற்கு வந்து ரெட் கிராஸ் என்றே பெயரிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த செஞ்சிலுவை சங்கம் என்று அழைப்பதற்கு பதிலாக நாங்கள் ரெட் கிராஸ் சங்கம் என்றே அழைக்கிறோம். இது சரியான பெயர் ரெட் கிராஸ் என்று அழைப்பதே பொருத்தமாக இருக்கும். இந்த தினமானது இந்த இயக்கத்தை, ரெட் கிராஸ் இயக்கத்தை தோற்றுவித்த ஜீன் ஹென்றி டுனான் என்பவருடைய பிறந்த தினம் அன்று. அந்த நாளானது உலக அளவில் இன்றைக்கு உலக ரெட் கிராஸ் நாள், உலக செஞ்சிலுவை தினம் என்று கொண்டாடப்படுகின்றது. இந்த ஜீன் ஹென்றி டுனான்ட் என்பவர் ஒரு சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு வணிகர், ஒரு நல்ல மனித நேயம் மிக்கவர், பாரம்பரியமான குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் ஒரு முறை வணிக நிமித்தமாக ஒரு வெளிநாட்டிற்கு சென்றிருந்த பொழுது பிரான்ஸ் நாட்டிற்கும் ஆஸ்திரியா நாட்டிற்கும் நடந்து கொண்டிருந்த ஒரு சண்டையை காண நேரிட்டது. அந்த சண்டையிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மாண்டு போனார்கள், பலர் காயமடைந்தார்கள். இந்த நிலையிலே அப்பொழுது அந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. இவர் தனக்கு தெரிந்த அங்கு இருந்த நண்பர்களையெல்லாம் அழைத்து கொண்டு அந்த போரில் காயம்பட்டவர்களுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருந்தார். அப்படி உதவி செய்வதற்கு ஒரு தனியான அமைப்பு வேண்டுமென்ற சிந்தனை அவர் மனதிலே ஓடிக்கொண்டிருந்த பொழுது அதிலே இன்னொரு செய்தியும் அவருக்கு தோன்றியது. தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே அல்லது தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சில உதவிகளை சிலர் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடாது. மனிதர்கள் என்கின்றவர்கள் எல்லோரும் ஒன்றுதான். ஆகவே எந்த அளவிலும் யாரையும் பிரித்து பார்க்கக்கூடாது, எல்லோருக்கும் உதவி செய்கின்ற பாரபட்சமற்ற ஒரு இயக்கம் வேண்டும் என்று அவர் சிந்தித்து காலப்போக்கில் 1863ஆம் ஆண்டு இந்த ரெட் கிராஸ் என்கின்ற ஒரு இயக்கத்தை அவர் ஒரு சிறிய அளவிலே தோற்றுவித்தார். அந்த தோற்றுவித்த இயக்கத்திற்கு எடுத்த எடுப்பிலேயே ஒரு 5 பெரிய நாடுகள் அதற்கு ஆதரவு தெரிவித்து அவருடைய இயக்கத்திற்கு ஒரு ஊக்குவிப்பை அளித்தன. காலப்போக்கில் போரில் காயம்பட்டவர்களுக்காகவும் போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் தொடங்கப்பட்ட இந்த இயக்கமானது ஒரு தன்னார்வ மனிதநேய மனித சேவை இயக்கமாக, மக்களின் துயர் துடைக்கும் இயக்கமாக மாறியது. இந்த இயக்கம் ஒரு 7 அடிப்படை கொள்கைகளை தன்னுடைய கொள்கையாக கொண்டு செயல்பட்டு வருகின்றது. அது மனிதநேயம், பாரபட்சமின்மை, நடுவுநிலைமை, சுதந்திரமான தனித்தன்மை, தன்னார்வ சேவை, ஒருமைப்பாடு, உலகளாவிய தன்மை. இதில் மிக முக்கியமான ஒன்று இந்த மனிதநேயம். மனிதனுடைய வாழ்நாளுக்கு, மனிதனுடைய வாழ்வியலுக்கு மிகவும் அடிப்படையானது இந்த மனிதநேயம் என்கின்ற கோட்பாடாகும். ஆகவே அதனால்தான் நம்முடைய வள்ளலார் அவர்கள் வாடி பயிரை கண்டபொழுதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார். ஆக அந்த உயிர் என்று சொல்ல பொழுது அது பெரிய உயிர் சிறிய உயிர் என்றெல்லாம் இல்லாமல் அந்த எந்த இன பாகுபாடு இன்றி அந்த மனிதநேயத்தை காண்பிக்க வேண்டும் என்பது இந்த இயக்கத்தினுடைய அடிப்படை கோட்பாடாகும். அடுத்து பாரபட்சமின்மை. யாருக்கும் பாரபட்சம் காட்டக்கூடாது. பாதிக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் ஜாதி மத பேதமின்றி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அடுத்து அப்படி உதவி செய்வதில் கூட ஒரு நடுவு நிலைமை வேண்டும். அப்படி ஒரு நடுவு நிலைமையோடு செயல்பட்டால்தான் ஒரு இயக்கமானது மக்களினுடைய யோகிப்பித்த ஆதரவை பெற முடியும். இது ஒரு சுதந்திரமான தனி இயக்கம். இது யாருக்கும் கட்டுப்படாது. எந்த அரசாங்கமோ எந்த ஒரு தனி இயக்கமோ இதை கட்டுப்படுத்த முடியாது. மேலும் இது ஒரு தன்னார்வ சேவை இயக்கம். யாரும் கேட்டு ஒரு இடத்தில் ஒரு ஆபத்து நடக்கிறது என்று சொன்னால் யாரும் அதற்காக இவர்களை வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களுக்கு அந்த செய்தி தெரிந்த உடனேயே இவர்கள் அங்கு ஓடோடி செல்ல வேண்டும். இதுதான் இந்த தன்னார்வ சேவை என்பது. பிற இயக்கங்களிலிருந்து இந்த ரெட் கிராஸ் இயக்கமானது மாறுபடுவது இந்த ஒரு செயலில்தான். அடுத்தது ஒருமைப்பாடு. உலகில் எங்கு எந்த இடர்பாடு நடந்தாலும் அதற்காக ஓட வேண்டும். உதாரணமாக குஜராத்தில் பூகம்பம் நடந்துச்சு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பொழுது இங்கிருந்து மக்கள், அந்த நாட்டு மக்கள் சப்பாத்தி சாப்பிடுபவர்கள், அவர்களுக்கு இங்கிருந்து ஏரோப்ளேன்களில் சப்பாத்தியை ஏற்றி அனுப்பினார்கள். ஆகவே இதுதான் மனிதநேயம். இது போன்ற அந்த உலகளாவிய தன்மை கொண்டது இந்த ரெட் கிராஸ் இயக்கம். அடுத்தது இந்த செயல்பாடுகளோடு இன்றைக்கு சுமார் 187 நாடுகளில் இந்த இயக்கம் செயல்படுகின்றது. அந்தந்த நாடுகளினுடைய ஆதரவுடன் இந்த இயக்கம் அந்தந்த நாடுகளில் செயல்படுகின்றது. இந்த இயக்கமானது 1920 இந்தியாவில் தொடங்கப்பட்டது. அந்த இயக்கம் தொடங்கப்படும் பொழுது அதற்கென்று பாராளுமன்றத்தில், இந்திய பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தின்படி இந்த இயக்கம் இன்று செயல்படுகின்றது. ரெட் கிராஸினுடைய இந்திய தலைவர் இந்திய குடியரசு தலைவர் ஆவார். இதே ஆண்டில்தான் தமிழ்நாட்டிலும் 1920 தமிழ்நாட்டிலும் தொடங்கப்பட்டது. இந்த தமிழ்நாட்டில் அல்லது பிற மாநிலங்களில் பல்வேறு ஆண்டுகளில் தொடங்கப்பட்டது. அதில் முதன் முதலாக தொடங்கப்பட்டது இந்த தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் மாநிலங்களில் மாநில ஆளுநர்கள், கவர்னர், அவர்கள்தான் இந்த இயக்கத்திற்கு தலைவர்கள். அதே போன்று மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர், நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தான் மாவட்டங்களில் தலைவர். இப்படி இதற்கு வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அங்கீகாரத்துடன் இந்த இயக்கம் செயல்பட்டு வருகின்றது. இந்த இயக்கத்தினுடைய உலக தலைமையகம் ஜெனீவாவில் உள்ளது. நம்முடைய இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லியில் உள்ளது. தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னையிலிருந்து செயல்படுகின்றது. இதில் கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் உலகெங்கும் இருக்கின்றார்கள். உலகெங்கும் சுமார் ஒரு 25-30 கோடி மக்கள் இந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகளினால் பயன்பட்டு வருகின்றார்கள். இதனுடைய செயல்பாடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, பேரிடர்கள் எங்கெல்லாம் நிகழ்கின்றதோ அப்பொழுதெல்லாம் மக்களிடம் சென்று ஓடோடி சென்று அவர்களுக்கு உதவி செய்வது, அவர்களுக்கு தேவையான உணவு, இருப்பிடம், போக்குவரத்து வசதி, இது போன்ற அனைத்து உதவிகளையும் இயன்ற அளவுக்கு செய்வது. அடுத்தபடியாக மக்களுடைய நலமான வாழ்வு குறித்து, சுத்தம், சுகாதாரம், சுற்றுச்சூழல், போதைப் பொருள்களிலிருந்து பாதுகாப்பு போன்றவற்றை எப்படியெல்லாம் மக்களிடம் எடுத்து சொல்ல முடியுமோ அவற்றையெல்லாம் சொல்லி அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நிறைய மேற்கொள்ளுகின்றோம். அடுத்தது இந்த பேரிடர் மேலாண்மை வந்தால் பேரிடர் மேலாண்மையை எப்படி கையாளுவது, பேரிடர் வரும்பொழுது எப்படி அதை கையாளுவது, எப்படியெல்லாம் நாம் நடக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் ஒரு விழிப்புணர்வு பயிற்சி ஏற்படுத்துவதற்காக மக்களுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த பேரிடர் மேலாண்மை பயிற்சி, முதலுதவி பயிற்சி போன்ற பயிற்சிகள் அவர்களுக்கு அளித்து இயற்கை இடர்பாடுகளிலிருந்து எளிதாக தங்களை காப்பாற்றிக் கொள்வது என்பது எப்படி என்பதை பற்றி அவர்களுக்கு சரியான பயிற்சி வகுப்புகளை நாங்கள் ஏற்பாடு செய்து வருகிறோம். மாணவர்கள் இளைஞர்களிடம் இன்னொரு முக்கியமான, இன்றைக்கு நம்முடைய இந்தியா இளைஞர்களை நம்பியிருக்கின்றது. அந்த இளைஞர்களிடமும் மாணவர்களிடமும் நல்ல பண்பாடு, தலைமை பண்பு, அவர்களை எதிர்கால குடிமக்களாக மாற்றுவதற்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து பயிற்சிகளையும் நாங்கள் கொடுக்கிறோம். இதற்காக கல்லூரிகளிலே இந்த ரெட் கிராஸினுடைய இளையோர் இயக்கமாக கல்லூரிகளிலே ஒய்ஆர்சி யூத் ரெட் கிராஸ் என்கின்ற இயக்கமும், பள்ளிகளிலே ஜேஆர்சி அதாவது ஜூனியர் ரெட் கிராஸ் என்ற இயக்கங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டு அவை சிறப்பாக இந்த செயல்படுகின்றன. அவற்றின் மூலம் இந்த மாணவர்களை சமுதாய உணர்வு உள்ளவர்களாக நற்பண்பு உடையவர்களாக மாற்றுதல் இந்த இயக்கத்தினுடைய ஒரு கோட்பாடாகும். 1920 தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் பல்வேறு விதமான நல்ல பணிகளை செய்து வந்திருக்கின்றது. இந்த தமிழ்நாட்டில் எப்பொழுதெல்லாம் இயற்கை இடர்பாடுகள் வந்ததோ அந்த சமயத்திலெல்லாம் மிக பெரிய அளவிலே உதவி செய்த ஒரு தன்னார்வ தொண்டு இயக்கம் என்று சொன்னால் அது ரெட் கிராஸ் இயக்கமாகத்தான் இருக்கும். இந்த செயல்பாடுகளோடு சென்னையிலே இரத்த வங்கி, இன்னும் மருத்துவமனை மற்றும் பல்வேறு மருத்துவ சேவைகள், நம்முடைய ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய உலகையும் நாட்டையும் அச்சுறுத்தி கொண்டிருந்த இந்த எய்ட்ஸ் போன்ற காலங்களிலே அவர்களுக்கு தேவையான உதவிகள், விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், மருத்துவ வசதிகள் இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருந்தோம். இதே போன்று எல்லாம் அத்தோடு சேர்த்து பல்வேறு விதமான பயிற்சிகள், குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்கள், மக்கள் என அனைவருக்கும் முதலுதவி பயிற்சி, எப்படி ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டால் அவர்களுக்கு எப்படி முதலுதவி செய்ய வேண்டும் என்பதை பற்றிய பயிற்சி இவற்றையெல்லாம் இந்த தமிழ்நாடு ரெட் கிராஸ் இயக்கம் செய்து வருகின்றது. அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி, அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி மாவட்டங்களில், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த ரெட் கிராஸ் இயக்கம் செயல்பட்டு வருகின்றது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த ஒரு 45 ஆண்டுகளாக இந்த ரெட் கிராஸ் இயக்கம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இதில் நூற்றுக்கணக்கான மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் இதில் புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர்கள் இதில் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். நல்ல மருத்துவர்கள், பொறியாளர்கள் மற்றும் நல்ல தன்னார்வம் சேவை மிக்க தொண்டர்கள் இவர்களெல்லாம் இதில் உறுப்பினராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த அமைப்பிற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையேற்று எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த ஆண்டுகளிலே ஏற்பட்ட இயற்கை இடர்கள் எங்கெல்லாம் ஏற்பட்டதோ அப்பொழுதெல்லாம் இந்த எங்களுடைய இயக்கத்தின், இந்த ரெட் கிராஸ் இயக்கத்தினர், செஞ்சிலுவை சங்க இயக்கத்தினர் சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் போன்று பல்வேறு விதமான உதவிகளையும் செய்து வந்திருக்கின்றனர். இது குறிப்பாக நீங்கள் நம்முடைய கடலோர பகுதி மக்களிடம் கேட்டால் இதை பற்றி மிக அதிகமாக உங்களுக்கு தகவல்கள் கிடைக்கும். ஒரு 2005 நாம் சுனாமி என்கின்ற ஆழிப்பேரலையை பாதிப்பை மிகவும் கண்டோம். அந்த ஆழிப்பேரலை, சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடற்கரையோரத்திலே இருந்த கிராமப்புற மக்களுக்கெல்லாம் நிறைய திட்டங்களை இங்கு செயல்படுத்தி சுமார் 1 கோடி ரூபாய் அளவிற்கு அங்கு மக்களுடைய பயன்பாட்டிற்காக கட்டடங்கள், பல்வேறு திட்டங்கள், அவர்களுடைய தொழில்கள் நடத்துவதற்கு வலை போன்ற தொழிற்சாதனங்கள் இவற்றையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கின்ற மக்களுடைய குழந்தைகள் நலமாக வளர வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய குழந்தைகளுக்காக குழந்தைகள் காப்பகம் ஒன்று எங்களுடைய தலைமையின், எங்களுடைய பார்வை, எங்களுடைய நேரடி பார்வையில் மீமிசல் கிராமத்தில் நடைபெற்று வருகின்றது. இது இல்லாமல் பொது சுகாதாரம், சுற்றுச்சூழல், இயற்கை வளம், எய்ட்ஸ் பாதுகாப்பு, இன்னும் போதைப் பொருள்களிலிருந்து இளைஞர்களை காப்பாற்றுதல் எப்படி என்பதை போன்றெல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை ஏற்படுத்தி இருக்கின்றோம். அது போன்ற தேவையான இடங்களுக்கெல்லாம் நாங்கள் சென்று மக்களிடம் ஒரு விழிப்புணர்வையும், அதன் மூலம் மக்களுடைய வாழ்வு வளம் பெறவும் தேவையான வசதிகளை செய்து வருகின்றோம். அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, தேவையானவர்களுக்கு அனைவருக்குமே பேரிடர் மேலாண்மை பயிற்சி, முதலுதவி பயிற்சி, இன்னும் சுத்தம் சுகாதாரம் குறித்து, பேணுதல் குறித்த பயிற்சிகள் இவற்றையெல்லாம் நாங்கள் செய்து வருகின்றோம். ஒரு கடந்த 2-3 ஆண்டுகளாக எங்களுடைய பணியில் இந்த கொரோனா கால பணிகள் மிகவும் சிறப்பானதாகும். மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட அனைத்து விதமான இந்த நோய் தடுப்பு முயற்சிகளிலும் நாங்கள் நிறைய பங்கு கொண்டிருக்கின்றோம். அந்த காலத்தில் வெளியே வருவதற்கே மக்கள் அஞ்சி கொண்டிருந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் நாங்கள் பல்வேறு உதவிகளை நாங்கள் நேரடியாக சென்று செய்தோம். பாதிக்கப்பட்ட உணவு கிடைக்காத மக்களுக்கு உணவு கொடுத்திருக்கின்றோம். மருத்துவமனைகளுக்கு சென்று அங்கிருந்த மக்களுக்கெல்லாம் தேவையான உதவிகளை செய்திருக்கின்றோம், உணவு கொடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்கள் சுற்று வட்டார கிராமத்தில் எங்கெல்லாம் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் சென்று உணவுப் பொருள்கள், அவர்களுக்கு தேவையான மற்ற இந்த சுகாதார பொருள்கள் இவற்றையெல்லாம் நிறைய கொடுத்திருக்கின்றோம். உதாரணமாக தொடக்க காலத்தில் இப்போ இன்று நம்ம இந்த முகக்கவசம் என்று சொல்கின்றோமோ, அது ஒரு முகக்கவசம் என்பது அப்பொழுது 25 ரூபாய் விற்ற காலம். அந்த காலத்திலே கூட நாங்கள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த முகக்கவசத்தை கொடுத்திருக்கின்றோம். இப்பொழுது பார்த்தீர்களே ஆனால் சானிடைசர், சோப்புகள் இவையெல்லாம் ஒரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் நாங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளபடியே இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் வீட்டிலே இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மீண்டும் இந்த நோயிலிருந்து அவர்கள் குணம் பெறுவதற்காக அவர்களுக்கு ஆக்சிஜன் தேவை. அந்த இல்லை என்று சொன்னால் அவர்கள் மீண்டும் தொல்லைக்காலாவார்கள். ஆகவே நாங்கள் ஆக்சிஜன் பேங்க் என்கின்ற ஒரு ஆக்சிஜன் வங்கியை ஏற்படுத்தி அதன் மூலம் ஆக்சிஜன் மிஷின்களை வந்து அவர்களுக்கு கொடுக்குறோம். அதற்கு எந்த விதமான கட்டணமும் நாங்கள் வசூலிப்பதில்லை. கடந்த ஆண்டில் ஆண்டிலிருந்து இதுவரை ஒரு 45 பேருக்கு அது போன்று இந்த மிஷின்களை கொடுத்து இலவசமாக நாங்கள் கொடுத்து ஒரு மாத உபயோகத்திற்கு பிறகு பெற்றுக்கொள்வோம். அப்படி கொடுத்திருக்கின்றோம். இப்படி எங்களுடைய சேவையினால் ஒரு விலை மதிப்பு மிக்க உயிர்களுக்கு எங்களாலான சேவைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஆக்சிஜன் வங்கி சேவை தொடர்கின்றது. நேற்று கூட நாங்கள் ஒரு 2 பேருக்கு அந்த மிஷினை கொடுத்தோம் என்று சொல்வதிலே நான் பெருமை பெற்றுக்கொள்கின்றேன். உலக செஞ்சிலுவை தினமான இன்று கூட நாங்கள் இங்கே ஆலங்குடி தாலுக்காவில் காயாம்பட்டி என்கின்ற கிராமத்தில் ஒரு மக்களோடு கிராமப்புற மக்களை சந்திக்கின்றோம். ஒரு 4-5 கிராம மக்களை அங்கு வரவழைத்து அவர்களுக்கு இந்த ரெட் கிராஸினுடைய செயல்பாடுகள், மக்கள் எப்படியெல்லாம் அந்த பகுதியிலே இருக்கின்ற இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும், எப்படி அவர்கள் மக்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்ட வேண்டும், நேசத்துடன் வாழ வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சொல்லுவதற்கும், கடந்த காலங்களிலே மழை வெள்ளம் போன்ற பாதிப்புகளினால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு 40 பேருக்கு தேவையான உதவிப் பொருள்களை செய்வதற்கும், அங்குள்ள அந்த கிராமப்புற தலைவர்களுடைய உதவியோடு அந்த விழாவை அங்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மக்களிடம் இதற்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கின்றது. இப்படி எங்களுடைய பணியானது மக்கள் சார்ந்த பணி, மக்களுக்கான இயக்கம், இது மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு இயக்கம். இதிலே மனிதநேயம், பாரபட்சமின்மை என்பது மிக முத்தாய்ப்பான எங்களுடைய கொள்கை. ஆகவே மக்களாகிய நாம் அனைவருமே மனிதநேயம் காப்போம், மனிதநேயத்துடன் வாழ்வோம், ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டுவோம், மத நல்லிணக்கம் பேணுவோம், மனங்களை வளர்ப்போம், மழை பெறுவோம், வளமோடு வாழ்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
மனித நேயத்தை அடிப்படையாக கொண்டு ரெட் கிராஸ் அப்படிங்கிற வகையில் உலகம் முழுவதும் இயங்கி மக்களுக்காக நலன் கருதி சிறப்பான வகையில் செயல்பட்டு வரும் பல்வேறு நிகழ்வுகளுக்கும் முன்தன்மையாக நின்று கை கொடுக்கும் கையாகவும் உதவும் கரங்களாகவும் பணியாற்றி வரும் ரெட் கிராஸ் செஞ்சிலுவை சங்கத்திற்கு இன்றைய தினம் உலகளவில் கொண்டாடப்படுகிறது. இதில் உள்ள அனைவருக்குமே புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை மனமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.
இதுவரை உலக செஞ்சிலுவை தின சிறப்பை முன்னிட்டு செஞ்சிலுவை சங்கத்தின் பணிகளும் சேவைகளும் பற்றி பல தகவல்களையும் வழங்கிய புதுக்கோட்டை இந்திய ரெட் கிராஸ் சங்கத்தின் செயலாளர் டாக்டர் ஜே ராஜா முகமது அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மண் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்களை வந்து அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950. மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது, 6380077950 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.